وعن ابن عباس رضي الله تعالى انه قال قال رسول الله صلى الله عليه وسلم يا اشد عبد القيس ابن عباس رضي الله تعالى عنهما பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் கைஸ் என்று சொல்கிறார் ஒரு சஹாபிக்கு சொன்னார்கள், இன்ன ஃபீக ஹஸ்லதைன் யுஹிப்புஹுமுல்லாஹு அல்ஹில்மா வல் அனாதா, உங்களிடத்தில் இரு விதமான குணங்கள் இருக்கின்றன, அந்த குணங்களை அல்லாஹு தஆலா அதிகம் அதிகம் நேசிக்கிறான் பிரியப்படுகிறான், அதில் ஒன்று அல்ஹில்மு வல் அனாதா, நிதானமும் சகிப்பு தன்மையும் என்று செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார். கால யார சொல்லல்லா அந்த சஹாபி கேட்டார், யார சொல்லா ஆனா தஹல்லக்கு திகிமா அமில்லாக கபரணி அலைஹா, யார சொல்லல்லா நான் இயற்கையிலேயே அந்த குணங்களை எனக்கு இயற்கையிலே ஏற்பட்டதா அல்லது அல்லாஹால என்னின் மீது அது ஏற்படுத்தியதா என்று கேட்டார்கள். கால செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயில்லாஹு ஜபலக்கு அலைஹிமா, அல்லாஹு ஜலசானவத்தால் அதனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னார். ஆலா பந்த சாபி சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜபரணி அலா ஹஸ்லதைனி யுஹிப்புஹுமுல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நேசிக்கக்கூடிய அந்த இரு குணங்களை அல்லாஹ் என் மீது ஏற்படுத்தியதற்காக நான் அல்லாஹை கொள்கிறேன் பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாபி சொன்னார். அதாவது இந்த சகிப்புத்தன்மை நிதானம் எல்லா செயல்களிலுமே அந்த இரண்டையும் அல்லாஹாலா மிகவும் பிரியப்படுகிறார் நேசிக்கிறார். ஆனால் அந்த ரெண்டு குணங்களும் அல்லாஹாலாவுடைய குணங்கள், அல்லாஹாலா இடத்துல அதிகமான சகிப்புத்தன்மை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அடியார்கள் செய்கிற எல்லா விதமான குற்றங்களுக்கும் உடனடியாக அவனை பிடித்து விடாமல் அல்லாஹால அதனை பிற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுபோல நிதானம் இதுவும் அல்லாஹாலாவுடைய குணங்களில் உள்ளது. இந்த இரு குணங்களும் மனிதர்களிடத்திலிருந்து ஏற்படுவதை அல்லாஹாலா ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். பொதுவாக மனிதன் என்று சொன்னால் அல்லாஹாலாவுடைய பிரதிநிதி, இந்த உலகத்தில் வந்து அல்லாஹாலாவுடைய குணங்களை அல்லாஹாலாவுடைய செயல்பாடுகளை அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம்தான் மனிதன். மனிதனுக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்துருக்கான். அல்லாஹாலாவுடைய குணங்களை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை மனிதனிடத்திலிருந்து உண்டாக வேண்டும், அப்போதான் அவன் மனிதனாக வாழ முடியும். இல்லைன்னு சொன்னா மற்ற ஜீவராசிகளோடு அவன் ஒப்பாகி விடுவோம். இறைவனுடைய குணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள் மனித சமுதாயம். உதாரணத்துக்கு சொல்லுறாருன்னா, இப்போ இந்தியாவுடைய தூதர் வந்து வெளிநாட்டுக்கு போறார், அங்க போய் அங்க சில விஷயங்களை அங்க சொல்கிறார் என்று சொன்னால் இங்க என்ன சொல்ல வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டதோ நம்முடைய நாட்டை பற்றி நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி நம்முடைய திட்டங்களை பற்றி என்ன பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதைத்தான் அவர் அங்கு போய் சொல்லுவார். அதுபோலத்தான் மனிதன் அல்லாஹாலாவுடைய திட்டங்களை அவருடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு தான் மனிதன். அப்போ அந்த குணங்கள் இயல்பாகவே அல்லது அவருடைய மாற்றத்தின் மூலமும் அது தன்னிடத்திலே வெளிப்படுத்தி விட வேண்டும். அதில் வந்து பிரதானமான குணங்கள் இந்த இரு குணங்கள், சகிப்புத்தன்மை ஒன்று, இன்னொன்று நிதானம். இந்த ரெண்டுமே எல்லா காரியத்திலும் வெற்றி ஏற்படும். அவசரம் என்பது என்னைக்குமே கொண்டு போய் என்ன செய்யும், ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நிதானமும் சகிப்புத்தன்மையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வெற்றியைத்தான் தரும். ஒரு மனிதன் நம்ம ஏசிக்கொண்டே இருக்கிறான் திட்டிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அதனை அப்படியே விட்டுவிட்டு அதை பற்றி நம்ம எந்த ஒரு திரும்ப ஒரு பரிகாரமும் செய்யாமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் தோல்வி அடைவான். இது நியதி. அல்லாஹாலா அவனின் பக்கம் நிற்க மாட்டான். யார் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடும் இருக்கிறானோ அவனின் பக்கம் தான் அல்லாஹ் நிற்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹத் யுத்தத்தில் கடுமையான ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. பல்லெல்லாம் உடைந்து போய் முகத்திலெல்லாம் காயப்பட்டு ஒரு இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் அங்கே குறைசிகளில் இருக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்தான்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறந்து போய் விட்டார்கள், மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லி போய் வதந்தி பரப்பி விட்டார். வதந்தியை பரப்ப உடனே இங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த அடிபட்ட காரணத்தினால் அங்கே சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் உமர் ரலியல்லாஹு போன்ற எல்லா சஹாபாக்களும் அவங்க அவங்கள சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன செய்திருக்காங்கன்னா போய் வதந்தியை பரப்பி விட்டான். அப்ப அபூ சுஃபியான் வந்து எதிரிகளுடைய தலைவராக இருந்தார். அவர் வந்தார், என்ன நிலைமை என்று பார்ப்பதற்காக வேண்டி வந்தார். வந்து ஒரு மலை குன்றின் மீது நின்று கொண்டு கேட்டார், உங்களிலே முகமது இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். உடனே உமர்ல்லா தலானுக்கு கொஞ்சம் கோபம் வந்து, அவங்க எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக கோபப்படக்கூடியவங்க, என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எந்திரிச்சு நான் அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சாங்க. செல்லதாலோசன் அவர்கள், ஒன்னும் பதில் சொல்ல வேண்டாம், அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அமைதியாக இருந்தார்கள். அடுத்து கேட்டாங்க, அபூ சுஃபியான், அபூபக்கர் இருக்கிறாரா, இப்னு குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் இருக்கிறாரா, அப்பவும் பதில் சொல்லல. உமர் இப்னு கத்தாப் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டாரு, அப்பவும் பதில் சொல்லல. உடனே அபூ சுஃபியானுக்கு சந்தோஷமாயிடுச்சு, பதில் வராத காரணத்தினால இவங்கெல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. அப்போ மகிழ்ச்சியின் காரணமாக அவர் சொன்னார், எங்களுடைய ஜபல், அவங்க கும்பிடக்கூடிய ஒரு பெரிய சிலை, அந்த ஜபல் வெற்றி பெற்று விட்டது, அனைத்து புகழும் உனக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஜபலை பற்றி அதை புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். இப்ப செல்லந்த ஆலோசனை சொன்னாங்க, பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தாங்க. எப்ப அல்லாவுக்கு இணையான ஒன்றை அவர்கள் துதித்த போது, அதை பற்றி புகழ்ந்து பேசிய போது, அதுக்கப்புறம் பொறுமையா இருக்கக்கூடாது எந்திரிங்கன்னாங்க. உமரதாதாரங்க எந்திரிச்சாங்க, எந்திரி சொன்னாங்க, அல்லாஹ்வின் விரோதியே, அவர் அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறார், அதுக்குறை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு சஹாபியானார். அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவம், உமரதாதாரன் அந்த கோபத்தினுடைய அந்த வெளிப்பாடு அப்படி வெடித்து தெரித்தது. அபூ சுஃபியானை அழைத்து சொன்னார்கள், அபூ சுஃபியான், அல்லாஹ்வின் விரோதியே, முகமது இருக்கிறார், அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன போது அபூ சுஃபியானுக்கு தடுமாற்றம் உண்டானது. கேட்டார் உமர், உமரதாரத்தில் நீ உண்மையை சொல்ல சொல்லக்கூடியவர், நீ சொல்லு, முகமது இருக்கிறாரா? அட மடையனே, முகமது இருக்கிறார், உன்னுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன போது அபூ சுஃபியான் சொன்னார், எங்களுக்கு உங்களிடத்திலே முகமது இருந்தால் என்ன, எங்களுக்கு வந்து ஜபல் இருக்கிறது, அப்புறம் இன்னொரு சிலையுடைய பெயரை சொல்லி அறிவினார். அப்ப சரதாரன் திரும்ப பதில் சொல்ல சொன்னார். உமரதாரன் பதில் சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறார், அவன்தான் எங்களுக்கு உதவியாளன், அவன்தான் எங்களை பாதுகாப்பவன், அவன் எங்களோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னபோது, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர்கள் இறந்து போய்விட்டார்கள், சகிதாகி விட்டார்கள், நாங்கள் பதிலே எந்த பழியை கொடுத்தோமோ அதை நாங்கள் தீர்த்து கொண்டோம், எனவே சமமாகிவிட்டது, எங்க பதிலில் எப்படி எங்களுடைய வீரர்களை கொண்டீர்களோ அதுபோல உங்களையும் நாங்கள் கொன்று விட்டோம், சமமாகிவிட்டது என்று சொன்னபோது உமர்ல்லா தலான் சொன்னார்கள், ஒருபோதும் சமமாகாது, எங்களது வீரர்கள் அல்லாவுக்காக வேண்டி போரிட்டவர்கள், அவர் சுவனத்திலே இருக்கிறார்கள், உங்களது வீரர்கள் அசத்தியத்துக்காக வேண்டி போரிட்டவர்கள், அவர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள், சமமாக முடியாது அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க. அதாவது ஒரு ஒரு எதிரி தன்னை ஏளனமாக பேசுகிற போது, தன்னை தூண்டி விடுகிற வார்த்தைகளை பேசுகிற போது கூட, அந்த போர்க்களத்திலும் கூட செல்லல்லா அலுசர்கள் அங்கே அமரதாசாரனை அமைதிப்படுத்திய அந்த சூழலை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதே அபூ சுஃபியான் தோல்வியை அடைந்தார், பிறகு இஸ்லாத்தில் வந்தார், இஸ்லாத்திற்கு வலு சேர்த்தார், அதுவே விஷயம். இங்கே ஒரு மனிதன் நம்மை அதிகமாக தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற போது, அதிகமாக நமக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிற போது, அவைகளை சகிப்புத்தன்மையோடு பொறுத்துக் கொள்கிற அந்த மனப்பக்குவம் இருக்கிறது, இது அல்லாஹு தாலாவுடைய குணம். இதை மனிதர்கள் வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டும். அது அல்லாஹு தாலா ரொம்ப விரும்புகிறான் என்பதைத்தான் அந்த கைசி என்ற அந்த சஹாபியை பார்த்து சொல்லலாம்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த குணம் இருந்தது, அதனால் அவருடைய புகழ்ந்து சொல்லலாம்னு சொல்லியிருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். அதுபோல எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கலாம். இப்ராஹிம் அஜம் ராமத்துல்லா அலி அவர்கள், அவங்க பல்த நாட்டினுடைய அந்த அரச பதவியை திறந்து விட்டு அல்லாஹு தாலாவுடைய அந்த சிந்தனையிலேயே நடமாடிக்கொண்டிருந்தவர்கள். ஒரு முறை இப்படி வனாந்திரமாக போய்கொண்டிருக்கிறார்கள், ஒரு குதிரை வீரர் இராணுவத்திலிருந்து வருகிறான். இவங்களை பார்த்த உடனே கேட்டான், நீங்க அடிமையான்னு கேட்டான். ஏன்னா அவங்க தோற்றம் அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஜதுபனுடைய நிலை, அதாவது எந்த ஒரு உலகத்துடைய எந்த தேவைகளும் இல்லாமல் ஒரு பராரியாக தெரியக்கூடிய நிலை, அது சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் அரச பதவியிலே இருந்தவர், அத்தனை நாட்களும் அதிகமான அரச பதவியினுடைய அந்த சுகபோகத்திலே மிதந்து கொண்டிருந்தவர், எந்த அவர் ஆட்சி செய்யக்கூடிய காலத்தில் மனிதர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நிம்மதியாக இருந்தார்கள். அதனால் அவங்களுடைய பேரும் புகழும் அவ்வளவு புகழ் மிக்கதாக இருந்தது. அந்த பதவி ஒருவர் அல்லாவுக்காக வேண்டி திறந்து விட்டு வருகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்படிப்பட்ட அந்த மனிதர் அவர்கள் தெருவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களை பார்த்து அரசர் மாதிரிலாம் தெரியாது. இப்போது அந்த வீரன் கேட்டான், அடிமைதான் அப்படிங்கிறார். அப்படியா, சரி, மனிதர்கள்லாம் ஜனங்கள்லாம் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்பு எங்கே இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிற பகுதி எங்கே இருக்கிறது, அவன் கேட்டவனே இப்ராஹிம் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபரிஸ்தானை சுட்டி காட்டினான். அதான் அங்கதான் இருந்தது. அவன் திரும்பி பார்த்தா அது கபரிஸ்தான். உடனே கோபம் வந்தது, நான் கபரிஸ்தானை கேட்கல, மனிதர்கள் வசிக்கிற பகுதியை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்ராஹிம் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அதே தப்ப நானும் காட்டுனேன், அங்கதான் வசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவனுக்கு கோபம் வந்து விட்டது, குதிரையிலிருந்து இறங்கி ஆறு மாறாக அவரை அறைந்து விட்டார், அடிச்சிட்டார், அடிச்சுட்டே வந்துட்டான் கோபத்தில், நகரத்துக்குள்ளே வந்து விட்டார். இப்ராஹிம் ஆதம் அவர்கள் நடந்தவராக அங்கே மனிதர்கள் வசிக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு வந்தபோது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் எந்திரிச்சு அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தி அவரை ரொம்ப அதாவது வரவேற்ற போது இவனுக்கு ஆச்சரியமாக போனது. இவன் என்னன்னு கேட்டான், யார் இவர், என்ன இந்த மாதிரி இவரை போய் நீங்கள் இவ்வளோ தூரம் கண்ணியப்படுத்துறீங்க, அவர் யாரு தெரியுமா, இந்த நாட்டினுடைய அரசர், இந்த நாட்டினுடைய பல்க் நாட்டினுடைய அரசர், அல்லாவுக்காக வேண்டிய அந்த பதவியை திறந்து விட்டு வெளியிலே போனவர் அப்படின்னு சொன்னபோது இவனுக்கு ரொம்ப சங்கடம் ஏற்பட்டு விட்டது. ரொம்ப நாணி குறுகி போய் இப்ராஹிம் அதம் ரஹமத்துல்லா அவர்களிடத்திலே சென்று சொன்னான், என்னை மன்னித்து விடுங்க, நான் தெரியாமல் நான் வந்து செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னான். நீ எப்போ என்னை அடிச்சு அப்போயே நான் மன்னிச்சிட்டேன், அவங்க சொன்ன பதில், எப்போது என்னை அடித்து விட்டாய் அப்போதே நான் மன்னித்து விட்டேன். அவன் கேட்டா, நீங்கள் அடிமைன்னு சொன்னீங்களே, நான் அன்னாருன்னு சொல்லியிருக்க கூடாதா, அப்படி சொல்லியிருந்தா நான் அடிச்சிருக்க மாட்டேனே அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட என்ன கேட்ட, அடிமையான்னு கேட்டேன். ஆமாம் அடிமைன்னு தான் சொன்னேன், நான் எல்லாவுடைய அடிமை தான், அதைத்தான் நான் சொன்னேன், சரி மன்னிச்சுக்கிறேங்க, நான் மன்னிச்சிட்டேன். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோபம் வந்தது, அவங்க கேட்டாங்க இப்ராஹிம் அதே இடத்துல, உங்களை அடித்தவனும் இப்போ சீக்கிரம் மன்னிச்சிட்டீங்களே அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. அடித்த மாத்திரத்திலே நான் மன்னித்து விட்டேன், நான் மன்னிக்கலன்னு சொன்னானா அது மாதிரி அவனுக்கு ஒரு தண்டனை ஏற்படும் அல்லாவுடைய குரத்தில் இருக்கும். அப்போ நானும் அவனும் ஒன்றாயிடுவான், அதனால அந்த தண்டனை அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிய அடித்து நான் மன்னித்து விட்டேன். ரெண்டாவது என்னன்னு சொன்னானா, அவன் என்னை அடித்து விட்ட போது எனக்கு சொர்க்கத்திலே ஒரு பதவி உயர்வு கிடைத்து விட்டது. இப்ராஹிம் அதம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார், எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சி, எந்த மனுஷன் நம்மளை தீங்கு செய்தாலும் நமக்கு சொர்க்கத்தில் பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு, அந்த அதை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். உடனடியாக பதில் கொடுத்தோம், உடனடியாக திருப்பி செய்துக்கணும்னா அதுக்கு பலன் இல்லை. அந்த மனிதன் தீங்கு செய்கிற போது அதை சகித்துக் கொண்டோம் என்று சொன்னால், பொது பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் சிவனத்திலே ஒரு பதவி உயர்வு உண்டு. அது மாதிரி எனக்கு ஒரு பதவி உயர்வு ஒரு நாள் கிடைத்தது, எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த மனிதனை நான் நரகத்துக்கு அனுப்பலாமா, அனுப்பக்கூடாது, அந்த நரகத்திலிருந்தாவது அவனை பாதுகாக்கிறமே, அதுக்காக தான் நான் மன்னிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இறைநேசத்தில் இருந்து அவங்களை விமர்சனம் செய்யறதோ குறை சொல்றதோ கூடாது, அவங்களால வாழ அவங்க வாழ்ந்தது போல நம்மளால வாழ முடியாது. எவ்வளவுதான் முயற்சித்தாலும் கூட அந்த அந்த ஸ்தானத்தை நம்மளால் பெற முடியுமான்னு சொன்ன சீக்கிரத்தில் பெற முடியாது. அந்த அளவுக்கு பக்குவப்பட்டவர்கள் அவர்கள் உலகத்திலே வாழுகிற போது அவ்வளவு மக்களோடு இருந்து பொறுமை காத்தவர்கள். ஜெயினுல் ஆபதி மாம் ஜெயினுல் ஆபதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரஜப் மாசத்துல அவங்க பேர்ல எல்லாம் துவாவெல்லாம் ஓதுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் அவங்க பள்ளிவாசலுக்கு தொழு வந்துட்டு இருக்கிறாங்க, பின்னாடியே ஒருத்தர் வந்து தேவையில்லாம அவங்களை திட்டிக்கிட்டே இருக்கான். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, திட்டின உடனே அங்க இருந்து அவங்களோட பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் முதலாளி போகும்போது பின்னாடி தொழிலாளிகளும் தொழு ஓடுவாங்க, அப்படி வந்த அவருடைய பணியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த திட்டின மனுஷனை பிடிச்சி அடிக்கிறதுக்கும் இது பண்றதுக்கும் பம்புக்கும் நின்ன போது இமாம் ஜெயதுநாத ரஹ்மத்துல்லா அவர் சொன்னாங்க, அவர் அடிக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்தப்பா நீ இவ்வளவு நேரம் திட்டுனிய, என்னெல்லாம் சொன்னையோ அதோட அதிகமான குறை என் மேல இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சில விஷயங்கள் உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாத அளவுக்கு என்னிடத்துல குறைகள் இருக்கிறது, அதனால நீ திட்டுனதோன்னு தப்பு இல்லை கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் அல்லாஹ்வுத்தால எனக்கு என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இந்த இந்த செயல் காரணமாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்கன்னா, அவங்க போட்டிருந்த அந்த துணியை எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுத்தாங்க. திட்ட மனிதனுக்கு தன்னுடைய பணியாளர்கள் சொல்லி 1000 பொற்காசுகள் அவருக்கு கொடுமான்னு சொன்னாங்க. அவனை திட்டினவனை போய் நீங்க இந்த மாதிரி செய்றீங்களே அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, அவன் திட்டியதை நான் பொறுத்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் அல்லவா, அதுக்கு அவன் காரணமா இருக்கிறானே, அவனுக்கு நான் சன்மானம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டான். அந்த அளவுக்கு தன்னுடைய உள்ளத்தை அந்த அளவுக்கு திடப்படுத்தி கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய அந்த குணங்களை தன்னோடு அவ்வளவு இணைப்பாக இணைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியவர்கள். இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில பார்த்தா அந்த சகிப்புத்தன்மை நிதானம் எதுவுமே கிடையாது. அவசரம், உடனடியாக என்ன செய்யணும், கணவன் மனைவி பிரச்சனையா உடனடியாக தலாக் சொல்லணும், விவாகரத்து பண்ணணும், வேண்டாம். இது மாதிரியான நிலைக்கு வந்து விட்ட போது அங்கே என்ன செய்ய முடியாது, நிச்சயமாக மறுமையில வெற்றி என்பது கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அந்த அன்பு கிடைக்காது. எந்த மனிதன் மீது அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் அடிக்கடி சொல்லி காட்டுவான், யாரு பொறுமையாக இருக்கிறார்களோ சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களோடுதான் அல்லாஹ் இருக்கிறார், அவசரப்படக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்க மாட்டான். எனவே அந்த நிலைகளை அந்த குணங்களை நம்மளே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே அந்த அதிசயிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த நிதானமும் சகிப்புத்தன்மை மனிதனுடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் மனிதன் மனித சமுதாயத்தில் மிக உயர்ந்தவனாக ஆகிவிடுகிறான், சொர்க்கத்திற்கு தன்னை தகுதி மிக்கவனாக அவன் மாற்றிக் கொள்கிறான் என்பதாக அர்த்தம். அல்லாஹ் ஜல்லசானவத்தால் அப்படிப்பட்ட பண்பினை நம்மளை ஏற்படுத்தி உயர்வான மனிதர்களாக அல்லாஹ் இந்த உலகிலே வாழச் செய்து உயர்வான உயர்வானவர்களோடு அல்லாஹ் தாலா மறுமையிலே நம்மை அமர செய்வாங்க.